நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேந்தனரம்மை காக்கவே, சமாதியிற் சேந்தனரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சுரூப சமாதி அடைந்தனர் உலகம் ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று ஞாயிற்று சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாக அமைகின்றது. இன்று மூன்று கேள்விகள் வந்திருந்தது. அந்த மூன்று கேள்விகளுக்கும் முடிந்தால் இன்றைய சத்சங்கத்தில் முழுமையாக பதில் காண்போம். முதலாவது கேள்வி, இறைவன் மூன்று விதமாக எங்களுடன் இருக்கின்றார் ஐயா. இதை சைவ சித்தாந்தத்தில் சொல்லி தந்திருக்கின்றீர்கள், சைவ சித்தாந்த கோட்பாட்டை. அதை பற்றிய கேள்வி ஒன்று, அந்த மூன்று நிலையையும் நாங்கள் எப்போது அறிவோம், எவ்வாறு அறிவோம் என்பது அந்த கேள்வி. அந்த மூன்று நிலையும் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். இறைவன் எங்களுடன் ஒன்றாய், உடனாய், வேறாய் இருக்கின்றார். ஆகவே இந்த மூன்று நிலைகளையும் நாங்கள் எப்போது உணருவோம், எவ்வாறு உணரலாம், உணரும் முறை என்ன என்பது இந்த அன்பருடைய கேள்வி. முதலாவதாக எங்களுக்கு தெரிய வேண்டும், இறைவனை உணர்வது ஒரே நேரத்தில் முழுமையாக உணர முடியாது. படிப்படியாகத்தான் நாங்கள் உணர்ந்து கொண்டு போகலாம் எங்களுடைய பயிற்சி மூலம் என்பது முழுமையாக தெரிய வேண்டும். ஏனென்றால் மலம் நீங்கிய நிலையில்தான் நாங்கள் முழுமையாக இறைவனை அறிய முடியும். ஏன் மலம் நீங்கிய நிலையில்தான் முழுமையாக அறிய முடியும் என்றால் கேட்டால், அந்த நிலையில்தான் எங்களுடைய அறிவுத்திறன் தடையின்றி செயல்படும் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆகவே நாங்கள் அந்த நிலையை எய்தும் போதுதான் முழுமையாகவே இந்த மூன்று நிலைகளையும் நாங்கள் இறைவன் இந்த மூன்று நிலைகளிலும் இறைவனை உணர முடியும். ஆனால் அந்த நிலையை நாங்கள் நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது கூட அவரை நாங்கள் படிப்படியாக உணரலாம், அறியலாம் என்பது என்னுடைய சைவ சித்தாந்த அறிவிலிருந்து எடுத்த கருத்து. ஆகவே சைவ சித்தாந்தத்தில் சொன்னதை நாங்கள் மீண்டும் பார்ப்போமாக இருந்தால், நாங்கள் ஒரு பொருளை எப்படி அறிகின்றோம் என்று பார்த்தால், நாங்கள் வெளியில் இருக்கும் பொருள்களை எங்களுடைய கருவிகள் மூலம் அறிகின்றோம். இது பொருட்களுக்கு பொருந்தும், ஆனால் இறைவன் அப்படி அல்ல. ஆகவே இறைவன் ஒன்றாய் இருக்கின்றார் எங்களுடன் என்று சொல்லும் போது, அது உயிர் தனித்து இருக்க முடியாது என்பதை எங்களுக்கு அது சொல்லி தருகின்றது. உயிர் இறையுடன் சேர்ந்து ஏதாவது ஒன்றுடன் சேர்ந்துதான் இருக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் எங்களுடன் ஒன்றாயிருக்கின்றார். உடனாயிருக்கின்றார் இறைவன் எங்களுடன் என்று யோசிக்கும் போது, அதாவது உயிருக்கு சுதந்திரம் இருக்கின்றது என்று சொல்லக்கூடாது. அதாவது இறைவன்தான் முழு சுதந்திரத்தினன், உயிர்கள் அல்ல என்பதை எங்களுக்கு கூறுகின்றது. அவன் உடனாயிருக்கின்றான் என்பதற்கு அவன் இல்லாது எங்களுக்குள் ஒரு அசைவும் இராது. ஆனால் வேறாயிருக்கின்றான் என்று பார்த்தால், அந்த வேறாய் இல்லாவிடில் இறைவனை நாங்கள் அறிய முடியும். வேறாயிருந்தாலும் நாங்கள் அறிய முடியும். அதனால்தான் நாங்கள் இறைவனை அறிகின்றோம் என்று சைவ சித்தாந்தத்தில் படித்திருக்கின்றோம். ஆகவே இந்த மூன்று நிலைகளையும் இந்த அன்பர் கேட்ட கேள்விக்குரிய பதிலை ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டேன். அறிவதற்கு எங்களுக்கு முழுமையான மலநீக்கம் நடந்தால் முழுமையாக அறியலாம் என்பதுதான் சைவ சித்தாந்த பொருள் அவருடைய கேள்விக்கு. ஆகவே நாங்கள் இதை பல விடயங்களிலும் பார்த்திருக்கின்றோம், படித்திருக்கின்றோம். அதை அவருக்கு இன்றைய கேள்வியின் பதிலாக கொடுக்கின்றேன். அடுத்ததாக இரண்டாவது கேள்வி வந்திருந்தது. நான் கிரியா யோகத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன் 8 வருடங்களாக. ஆனால் என்னுடைய பயணத்தில் எப்போதும் நான் முழுமையாக மேலே சென்று கொண்டிருப்பேன், இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன், இருக்கின்றேன் என்று நினைக்கின்றேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் நான் இவற்றை பார்க்கும்போது சில நேரங்களில் நான் தடம் புரண்டு போகின்றேன். கிரியா யோகா வாழ்க்கை நன்றாக போய்கொண்டிருக்கும் என்ற போது குடும்பத்தில் வரும் சில விடயங்கள், உலகியலில் நடக்கும் சில விடயங்களால் நான் தடம் புரளுகின்றேன். இதிலிருந்து எவ்வாறு நான் முழுமையாக என்னுடைய இலக்கை நோக்கி செல்லலாம் என்பது இந்த அன்பருடைய கேள்வி. அதாவது ஏதாவது தகவல்கள் அல்லது ஏதாவது உபாயங்கள் உண்டா என்று அந்த அன்பர் கேட்கின்றார். ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் தான் கீழே வரும்போது திரும்பவும் அது நேரம் எடுத்துத்தான் தன்னால் மேலே திரும்பவும் அந்த வழியில் செல்ல முடிகின்றது. ஆகவே அதற்கு ஏதாவது உபாயம் இருக்குமா என்று. இது அவர் கேட்ட கேள்வியிலேயே அதற்குரிய பதில் உண்டு. நான் எப்படி அதிலிருந்து மேலே வரலாம் என்பதுதான். இங்கு நான் என்பது இருக்கும் வரையும் அதிலிருந்து மேலே உடனடியாக வருவது இயல்பான காரியம் இல்லை என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. இந்த நான் எனது என்பது எங்களுடைய விடயத்திலிருந்து சிறிது சிறிதாக விலத்தினால்தான் இப்படியான தடைகளிலிருந்தும் நாங்கள் விலத்தலாம் என்பதை சைவ சித்தாந்தம் திட்டமாக சொல்கின்றது. அதனுடைய கருத்து என்ன? நாங்கள் எல்லாவற்றையுமே இறைவனை முன்வைத்தே செய்ய வேண்டும். அதை ஏன் நாங்கள் முன்வைக்க வேண்டும் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது? ஏனென்றால் எதை நடத்துபவனும் எல்லாவற்றை செய்பவனும் இறைவன்தான். அதே நேரம் உயிரால் ஒன்றும் தனிப்பட்ட முறையில் செய்ய முடியாதென்றும் ஆரம்ப கருத்து படித்து விட்டோம். ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு தன்னுடைய தடம் புரளிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் என்று சொன்னால், ஒவ்வொரு விடயத்திலையும் சிறிது சிறிதாக இறைவனை முன்வைக்க வேண்டும். அதை உணர்ந்து முன்வைக்க வேண்டும். அதை முன்வைத்து எல்லாம் அவனே செய்கின்றான், நான் செய்யவில்லை என்பதிலிருந்து சிறிது சிறிதாக விலகி கொண்டு வரும்போது இந்த தடம் புரளல் என்பது சிறிது சிறிதாக குறையும். அதை விட ஒரு மந்திர சொற்களோ அல்லது ஒரு மந்திர விடயங்களோ ஒரு தந்திர விடயங்களோ இதற்கு இல்லை. ஆகவே எல்லாம் அவன், எல்லாம் பரம்பொருள் என்பதை நாங்கள் உணர்ந்து எல்லாம் அவனாலேயே நடைபெறுகின்றது. இந்த உலகியலாக இருக்கலாம், எங்களுடைய ஆன்மீக வளர்ச்சியாக இருக்கலாம், எல்லாம் அவன் பொருளால்தான் நடைபெறுகின்றது என்பதை உணர்ந்து அதை கேட்டலில் மாத்திரம் வைக்காது அதை சிந்தித்து தெளிதல் அடைந்து கொண்டு போகும்போது, சிறிது சிறிதாக முடிந்த அளவு தெளிதல் அடைந்து கொண்டு போகும்போது நாங்கள் இப்படியான தடம் புரளிலிருந்து மீண்டும் எங்களுடைய யோகத்தில் நாங்கள் பயணிக்கலாம். அதற்கு எல்லாம் வல்ல சத்குரு கிரியா பாபாஜியும் பரம்பொருளின் ஆசீர்வாதங்களும் உதவியும் எங்களுடைய சாதகர்களுக்கு உண்டு. என்பதை இந்த அன்பரின் கேள்வியிலிருந்து அவருக்கு பதிலாக கொடுக்கின்றேன். மூன்றாவது கேள்வி வந்தது, இன்று காலைதான் ஒரு குடும்பத்திலிருந்து இருவரும் சேர்ந்துதான் அந்த கேள்வியை தந்திருந்தார்கள், ஒரு தந்தையும் மகளும். அவர்களுடைய கேள்வி நேற்று இரவு நடந்த ஒரு சம்பவத்தை வைத்து அந்த கேள்வியை இருவரும் இருந்து அந்த என்னுடன் தொடர்புக்கு வந்து என்னுடன் பேசினார்கள் ஒரு 5-10 நிமிடம். அந்த விடயத்தை நான் இன்றைய சத்சங்கத்தில் கேள்வி பதில்களுக்குள் கொண்டு வருகின்றேன். அவர்களுக்குள் நேற்று இரவு நடந்த வாக்குவாதம் ஒன்றில் அந்த பெண் பிள்ளை மகளை தகப்பன் அடித்து விட்டார். ஆகவே தகப்பன் அடித்தது அவருக்கு இரவு முழுவதும் அவருடைய மனத்தில் சித்தத்தில் அவரை குடைந்து கொண்டிருந்து காலையில் தன்னுடைய மகளை ஒருவாறு சமாதானப்படுத்தி அந்த இணைப்பு தொலைபேசி இணைப்பில் என்னுடன் இணைத்தார். அதில் அவர் தான் செய்தது பிழை என்பதை ஒத்துக்கொண்டார். மகள் செய்த பிழையான காரியத்துக்காகத்தான் தான் அதை செய்தேன், ஆனால் தான் அப்படி செய்திருக்கக்கூடாது என்பதை அந்த மகளையும் வைத்து எனக்கு சொன்னார். நான் சொன்னேன், நல்ல விடயம், எல்லாம் பரம்பொருள் பாபாஜியின் அருளால் தான், உங்களுடைய வினைக்கணக்கின்படிதான் இவையெல்லாம் நடைபெறுகின்றன. ஆகவே இது நடைபெற வேண்டியது நடைபெற்றிருக்கின்றது, அதன் பின் என்ன நடக்க வேண்டுமோ அதுவும் நடைபெறுகின்றது, இப்போது நீங்கள் பேசுவதும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்று சொன்னேன். ஆகவே அந்த நேரம் அந்த பிள்ளையிடம் கேட்டேன், அப்பா இப்போது உங்களிடம் மன்னிப்பு கேட்டிருக்கின்றார் தானே, உங்களுக்கு இப்போது இதில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா அம்மா, நீங்கள் இதை மறந்துடுங்கள், அது அப்பா இப்படியான ஒரு செய்கையில் ஈடுபட்டதை உங்களுடைய மனதில் சித்தத்தில் போட்டு விடாதீர்கள் நிரந்தரமாக என்று. அதற்கு அந்த பிள்ளை ஒரு கேள்வி கேட்டது, அப்பா இந்த கிரியா யோகத்தை இவ்வளவு காலமாக செய்து கொண்டு வருகின்றார், பார்த்தால் மற்றவர்களுடன் பழகுவதை பார்த்தால் கூட மிகவும் அன்பாகவும் சாதுவாகவும் பழகின்றார், அவருக்கு ஐயா ஏன் இப்படியான கோபம் வந்து வருகின்றது, இது முதல் தடவை அல்ல, நெடுகவும் கோவப்பட மாட்டார், ஆனால் ஆங்காங்கே கோவப்படுவார், ஆகவே இந்த கோபம் என்னத்தினால் வருகின்றது என்பதற்கு விளக்கம் தருவீர்களா என்று அந்த பிள்ளை என்னை கேட்கின்றது. அதற்கு நான் அந்த பிள்ளைக்கு கொடுத்த விளக்கத்தை இங்கு கூறிவிடுகின்றேன். எல்லோரும் பக்குவமடையும் வரையும் அறிவுத்திறன் பெறும் வரையும் முழுமையாக ஆன்மீகத்தில் சென்று கொண்டிருந்தாலும் இந்த கோபத்திலிருந்து அவ்வளவாக விலத்திவிட முடியாது. ஏனென்றால் இந்த கோபம் என்ற செயல் எல்லோருக்கும் வரக்கூடிய செயல், அதை வெல்லுவதுதான் எங்களுடைய பயிற்சி. ஆகவே அம்மா, நீங்கள் உங்களுடைய அப்பாவை பெற்றி போட்ட கணிப்பு உண்மை, ஆனால் அவர் முழுமையாக அதிலிருந்து வெளிவரவில்லை என்பதும் உண்மை. ஆகவே அவரை அந்த நிலைக்கு உந்துவது வெளியால் நடைபெற்ற விடயம், அது இந்த நிலையில் நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையை உங்களுடைய அப்பாவுக்கு மனதுக்கு கஷ்டமாக கொடுத்து விட்டீர்கள், அந்த நிலையில் அவர் அதுக்கு கோபப்பட்டு விட்டார், அது என்ன நிலை என்றும் எனக்கு தேவையில்லை இருவரிடம் இருந்தும். இருப்பினும் அந்த நிலைக்கு காரணம் ஒன்று இருந்ததால் தான் அந்த காரியன் நடைபெற்றது, சைவ சித்தாந்தத்தில் சொன்ன முறைப்படி. ஆகவே அந்த காரணத்தை அப்பாவை பொறுத்தவரையில் அந்த காரணம் ஒன்று, உங்களை பொறுத்தவரையில் அந்த காரணம் வேறு விதமாகவும் அமையலாம். இருப்பினும் எல்லோரும் கோபத்திலிருந்து முழுமையாக வெளிவர முடியாது, ஆனால் இந்த பயிற்சியின் மூலம் நிச்சயமாக சிறிது சிறிதாக வெளிவரலாம். ஆனால் இது நடப்பதற்கு 2 காரணம் அம்மா, ஒன்று வினைப்பயன், அது நடக்க வேண்டுமென்று இருந்தது ஒன்று, ரெண்டாவது அப்பா இன்னும் தன்னுடைய பயிற்சியில் மேல் நோக்கி சென்று இதிலிருந்து சிறிது சிறிதாக விடுபட வேண்டும். அதற்கு மேலதிகமான கருத்தை அவருடைய தந்தைக்கு சொன்னேன். இவற்றை நீங்கள் மூல காரணத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் எல்லாம் ஒரு பொருள் சார்ந்த விஷயமாக இருக்கும், அருள் சார்ந்த விஷயமாகவும் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய சண்டையில் நிச்சயமாக பொருள் சார்ந்த விஷயமாகத்தான் இருந்திருக்கும், அது என்னவென்று எனக்கு தேவையில்லை. ஆகவே இந்த கோபங்கள் ஆன்மீகத்தில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருந்தாலும் ரெண்டு விடயத்தில் ஏற்படலாம். ஒன்று பொருள் சார்ந்த விடயம், மற்றது அருள் சார்ந்த விடயம். ஆகவேதான் முனிவர்களுக்கெல்லாம் கோபம் வந்தது என்றெல்லாம் பாபாஜியின் வாசிப்பில் போன புதன்கிழமை கூட விசுவாமித்திரரை பற்றி பாபாஜி ஒரு குறிப்பு தந்திருந்தார். இந்த கோபத்திற்கு ஒரு அடையாளமாக ஆகவே அவர்களின் கோபம் முற்று முழுதாக வித்தியாசமானது. ஏனென்றால் அவர்கள் அருளாளர்கள். அதில் கூட அந்த கோப நிலை வந்ததற்கு அதை விளக்கி இருக்கலாம். ஆனால் அது வந்ததற்குரிய காரணமும் இறைவனே. ஏனென்றால் அந்த கோப நிலையால் இன்னொரு ஆன்மா ஒன்று பக்குவப்பட வேண்டும் என்பதற்காக. இதைத்தான் எங்களுடைய குருவான யோகி ராமையா அவர்கள் பல இடங்களில் பல சங்கங்களில் செய்திருக்கின்றார். எங்களுடைய தங்கள் எங்களுடைய கிரியா சாதகர்களை பக்குவப்படுத்துவதற்காக சில விஷயங்களை செய்வார். ஆனால் அவர்களோ நினைப்பார்கள், யோகி ராமையா அவர்கள் எங்களுடன் கோவப்படுகின்றார், இது நியாயமா? எவ்வளவு விடயமெல்லாம் செய்கின்றோம், தொண்டு செய்கின்றோம், இவர் இப்படி கோவப்படுவது நியாயமா? இது சரியா என்றெல்லாம் முறையிட்டிருக்கின்றார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் உலகளாவிய சங்கங்களில் இருந்து, சாதகர்களிடம் இருந்து. ஆகவே ஆனால் அப்படியான கோபம் அவருக்கு வருவது பொருள் சார்ந்த கோபமாக நிச்சயமாக இராது, அருள் சார்ந்த கோபமாக இருக்கலாம். ஒரு குழந்தை பிள்ளையை ஒரு தகப்பன் கண்டிப்பது போல, உள்ளுக்குள் அன்பு இருக்கும் நிறைய, ஆனால் வெளியில் கண்டிப்பு இருக்கும் என்பதுதான் அதனுடைய கருத்து. ஆகவே வெளிப்பார்வைக்கு அது முழுமையான கண்டிப்பாக தெரியும். ஆனால் உள்ளே சென்று பார்த்தால் அதன் மூலத்தை பார்க்கும் போது அது வந்த இடம் இந்த ரெண்டு இடத்தில் இருந்து உண்டு. ஆனால் பொருள் சார்ந்ததற்காக கண்டிக்கும் போது பெற்றோர்கள் இந்த அன்பரின் கேள்வியை வைத்து, நாங்கள் எல்லோரும் என்னையும் சேர்த்துத்தான் சொல்கின்றேன், நாங்கள் என்னத்தை அவதானிக்க வேண்டும்? இந்த பொருள் சார்ந்த நிலையில் ஏதாவது கோபம் வந்து நாங்கள் கோபப்பட்டோமாக இருந்தால் அது அர்த்தமற்றது. ஏனென்றால் இந்த பொருள் நிலையற்றது. பொருளை எவ்வளவு தூரமும் நாங்கள் அதை வென்றுவிடலாம், அல்லது அதை வேண்டிவிடலாம். பொருள் அழிந்திருந்தாலும் அதை உருவாக்கலாம். ஆனால் எங்களுடைய சித்தத்தில் ஒரு பிழையான விடயத்தை செய்து அது பதிந்து விட்டதென்றால் அது முழுமையாக அகலும் எப்போதென்றால் நாங்கள் இந்த மலம் நீங்கிய நிலைக்கு வரும்போதுதான். அது வரைக்கும் அது எங்களுடைய சித்தத்திலிருந்து வழியால் வந்து கொண்டு எங்களை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் அது எங்களுடைய செயலில் அடங்கிவிட்டது. ஆகவே அப்படியான விடயங்களை நாங்கள் சாதகர்கள் எடுத்துக்கொள்ளாது இந்த கோபத்தை வெல்லுவதற்கு இந்த தந்தையாருக்கு நான் கொடுத்த ஒரே ஒரு சொல்லு என்னவென்றால், அந்த சிறிய நேர தொலைபேசி அழைப்பில், நீங்கள் சிறிய ஒரு சில நிமிடங்கள் இந்த கோபம் வரும் என்பது இயற்கை, அதை அந்த கோபத்துக்குள் ஆளாகாமல் மௌனத்தின் மூலம் அதை சரிப்படுத்துங்கள். ஒரு சில நிமிடங்களுக்குத்தான், அதன் பின் அதற்குரிய பதில் உங்களுக்கு கிடைத்துவிடும். அப்படி இல்லை என்றால் பாபாஜியின் பஞ்சாட்சர மந்திரத்தை 16 தடவை உச்சாரணம் செய்யுங்கள். அந்த நேரத்தில் அதன் பின் நீங்கள் கோபப்பட்டு பாருங்கள், நீங்கள் முழுமையாக புதிய மனிதனாக இருப்பீர்கள். ஆகவே அதை ஒரு உத்தியாக அந்த தந்தையார் கேட்டதுக்கு சொன்னேன். அதை விட என்ன செய்யலாம்? ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் வினைக்கணக்கென்று ஒன்று இருக்கின்றது, அதற்கு மேலாக அறிவுத்திறன் பக்குவம் என்று ஒன்று இருக்கின்றது. ஆகவே அதுக்கும் மேலாக ஒருவர் இந்த கோபத்தை வெல்ல வேண்டுமென்றால் இந்த கோபம் வரும் நிலைகள் வரும்போது பாபாஜியின் மந்திரத்தை 16 தடவை சொல்லி போட்டு நான் கோபப்படுவேன் என்று ஒரு 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 விதியை நீங்கள் உங்களுக்கே வைத்திருந்தால், அந்த 16 தடவை அந்த மந்திரத்தை சொன்னவுடன் அந்த கோப கனலிலிருந்து பெரும்பாலும் நீங்கள் விலகி விடுவீர்கள். அதற்கு பிறகு அந்த உத்வேகம் உங்களுக்கு இராது. ஆகவே இந்த உத்தியை கையாளுங்கள் பெற்றோர்கள். பிள்ளைகள் கோபப்படுவது பொருள் சார்ந்ததாகத்தான் கூடுதலாக இருக்கும், அருள் சார்ந்ததாக இருப்பதற்கு குறையத்தான் சந்தர்ப்பம். ஆகவே எந்த முறையில் அந்த கோபம் வந்திருந்தாலும் அதை நாங்கள் விளக்க வேண்டும். ஆகவே இந்த 3வது அன்பருடைய கேள்விக்கு, இந்த கோபம் என்ற சொல்லு வந்த கேள்விக்கு இன்றைக்கு முடிந்த அளவு இந்த நிலையில் அதற்கு ஒரு பதிலை கண்டோம். இதை விடவும் வேறு பதில்கள் உள்ளன இல்லை என்பதல்ல, இன்றையான் அறிவுத்திறனுக்கு ஏற்ற முறையில் இந்த பதிலை இன்று கொடுக்கின்றேன். இப்போது இறைவனையாவும் கார்த்திகேயனையாவும் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். இறைவனையா இணைப்பில் இருக்கின்றீர்கள்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய
ஓம்
நமோம்.
சிவாய நமோம்.
இன்றைய சத்சங்கம் பழமை போல் கேள்வி பதில்களுக்குரிய சத்சங்கமாக அமைந்தது. இன்றைய சத்சங்கத்தில் மூன்று கேள்விகளுக்கு மிக சிறந்த விளக்கமான பதில் கிடைக்கப்பட்டது. அதில் முதலாவது அன்பருக்குரிய கேள்விக்கும், முக்கியமாக மனநீக்கம் அடைதல்தான் அதற்குரிய சிறந்த பதிலாகும் அமையும் என சிறந்த விளக்கங்களுடன் அதற்குரிய பதில் கிடைக்கப்பெற்றது. மிக சிறப்பாக இருந்தது. அடுத்து இரண்டாவது கேள்வி, உலகியலில் கடம்புரங்களும் வாழ்வில் ஏற்படும் குழப்பத்தை எப்படி விலகலாம் என்ற கேள்வி. அதற்கும் முதலாவதாக அவர் கேட்ட கேள்வியிலிருந்து நான் எப்படி அதிலிருந்து மேலே போகலாம் என்பதை பற்றிய கேள்விக்குரிய பதிலாக, முதலில் அந்த கேள்வியில் நான் என்பதை இதிலிருந்து அவர் விடுபட வேண்டும். அவர் அந்த கேள்வி திரட்டதிலிருந்து நான் என்பதை விடுபட வேண்டும் என்பதை பற்றிய பதில் சிறப்பாக விளக்கப்பட்டது. நான் என்பது இருக்கும் வரை இப்படியான இதுகள் உண்டாகும் என்பதற்கு சிறந்த விளக்கம் தரப்பட்டது. அடுத்து மூன்றாவது, ஒரு குடும்பத்தில் இடையில் ஒரு குடும்பத்தில் தந்தை மகளுக்கு இடையில் ஏற்பட்ட கோபம் பற்றிய கேள்வி. அதற்கும் எல்லோரும் பக்குவம் அடையும் வரைந்தான் இந்த வரும். அதன் பின்பு அறிவுத்திறன் கூடும்போது, அறிவுத்திறன் கூடுவதனால் அதன் பின்பு கோபத்திலிருந்து விடுவதற்கு இலகுவான நிலை ஏற்படும் என்பதை உணரக்கூடியதாக இருக்கும் என்பதற்கு சிறந்த விளக்கங்கள் தரப்பட்டது. அதற்கு மேலாக இப்படியான கோபத்திலிருந்து விடுவதற்கு ஒரு நிமிடம் மௌனமாக இருத்தல் அல்லது பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்தலும் ஒரு முறையாக கையாளலாம் என்ற மேலதிக தகவலும் சிறப்பாக இருந்தது. இதில் இருந்து ஒரு விடயத்தை நாங்கள் கற்றக்கூடியதாக இருந்தது. தங்களுக்கு இந்த கோபங்கள் வரும்போது நாங்கள் நிச்சயமாக மௌனமாக இருந்து பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்து அதிலிருந்து எங்களுடைய அறிவுத்திறனை பயன்படுத்தி அதிலிருந்து நாங்கள் மீள வேண்டும் என்பது இன்றைய சத்சங்கத்திலிருந்து எனக்கு கிடைக்கப்பட்ட வரப்பிரசாதம் என்று நினைக்கின்றேன். நன்றி. ஓம் கிரியா பகவாஜி நமோ. ஓம் சிவாய நமோ.
ஓம் கிரிய பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம. நன்றி இறைவனையா, நாங்கள் கேட்டதை நிச்சயமாக சிந்திக்க வேண்டும், அதிலிருந்து தெளிவு பெற வேண்டும். ஆகவே இந்த சத்சங்கத்தில் வரும் கேள்விகளில் கிடைக்கும் பதில்களை சிந்திப்போம், அதிலிருந்து தெளிவு பெறுவோம். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
பாபாஜி நமோ.
ஓம் கிரிய பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நம.
இங்கே சத்சங்கம் ஒரு சிறப்பான சத்சங்கமாக அமைந்தது. பாபா என்னவென்றால், முதல்ல நம்ம வாழ்ற வாழ்க்கையிலேருந்து நம்ம வெற்றி பெறணும். அதுல வெற்றி பெற்றாலே நம்மளுடைய யோக வாழ்க்கை தானா முன்னேறி போகும். சைவ சித்தாந்தத்துல ஒரு பேராசிரியர் ரொம்ப அழகா சொன்னார், நீங்க பாடுபட வேண்டியதெல்லாம் முக்கியமான விஷயத்துல உலகத்திலேருந்து வெற்றி பெறணும். அது எப்படி வெற்றி பெற முடியும்னா, இதை மாதிரி மகான்மார்களுடைய வழியில யோக சாதனை அப்படின்னு பல பேருக்கு அதிகமா நமக்கு பிரச்சனை வர்றது உலகில் சார்ந்த விஷயம் தான் நமக்கு அதிகமா வர்றது. அருளால எந்த பிரச்சனையும் வரலாறு, பொருளாலதான் பல பிரச்சனை வரும். ஆனா அதை விட்டு நம்ம விலக முடியாது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, பொருள் வந்து ஒரு முக்கியமான விஷயமா போச்சு. அதனால அது மேல அதிக நமக்கு பற்று வரும். அந்த பற்றின்மையால வந்து நம்ம எவ்வளவு சாதனை பண்ணி பக்குவமா இருக்கும் ஒரு 5 நிமிஷத்துல இருந்தவர் இது வந்து பேராசிரியர் அந்த வகையில இன்றைய சட்டங்கள் அமைஞ்ச ஒரு விஷயம் சிறப்பான விஷயம். இப்படிதான் வந்து நம்ம வந்து சைக்கிளிஸ்டாக அதை சேர்ந்து எடுத்து இவருடைய கருத்துக்களை நம்ம பார்க்கக்குள்ள அருமையா பதில் கிடைக்கும். அப்பதான் நம்ம கொஞ்சோண்டு கோவத்துல இருந்து கிணத்துல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் விடப்படும். அந்த வகையில இன்றைய சைவ சித்தாந்த கருத்து வந்து ரொம்ப சிறப்பான முறையில சார் எடுத்து உரைத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய,
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, அதை மிகவும் அருமையாக தொகுத்தீர்கள். அது மிகவும் முக்கியமான விடயம் எங்கள் எல்லோருக்கும். ஏனென்றால் இந்த கோபம் என்பதை வெல்லுவது ரெண்டு நிலையிலும் மிகவும் கடினமான ஒரு விடயம், பொருள் நிலையிலும் அருள் நிலையிலும். ஆகவே நாங்கள் இறைவனின் திருப்பாதத்தை பதிஞானத்தை அடையும் வரை அது எங்களை சுற்றி கொண்டே இருக்கும் என்பதில் எவ்விதமான ஐயமும் இல்லை. அதற்குக்காகத்தான் விசுவாமித்திரனின் உதாரணத்தை பாபாஜி அந்த புத்தகத்தில் போட்டிருந்தார். ஆகவே அந்த நிலைக்கு சென்றால் கூட இந்த கோபம் என்பது இறுதி நிலை வரை ஏதாவது ஒரு விதத்தில் வரும். ஆகவே அதை நாங்கள் வெல்ல பழக வேண்டும். என்ன மாதிரியாக வெல்லலாம் என்பதற்கு சிறிய உத்திகளை பயன்படுத்தத்தான் வேண்டும். அதெல்லாம் அருளாளர்களால் சொல்லப்பட்டது, தரப்பட்டது. ஆகவே நாங்கள் அந்த வழியில் நின்று இதை வெல்ல வேண்டும். இது இந்த கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு மாத்திரமல்ல, எனக்கும் முக்கியமாக தேவை என்று இங்கு வலியுறுத்தி சொல்கின்றேன். ஆகவே இந்த அனுபவத்தை நாங்கள் மற்றவர்களை பார்க்கும் போதும் புரிந்து கொள்ளலாம். அதே நேரம் எங்களுடைய வாழ்க்கையில் கூட இந்த நிலைகள் வந்து போகின்றன. ஆகவே இந்த உத்திகளை பயன்படுத்தி பாபாஜி பரம்பொருள் நாதி ஆசீர்வாதத்துடனும் அவர்களுடைய அருளுடனும் நாங்கள் இந்த நிலைகளை வெல்ல வேண்டும். அதற்கும் எல்லாம் வெல்ல பாபாஜியும் பரம்பொருளும் எல்லோருக்கும் அந்த அருளை இறைஞ்சட்டும். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம.